அனைவரும் அமரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மீண்டுமாக நாம் இரண்டாவது சத்திய உரைக்குள்ளாக கடந்து செல்லலாம். வேலூரிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய சகோதரர் செல்வராஜ் அவர்கள் மூன்று கலிலேயர்கள் என்ற தலைப்பின் கீழ் செய்தி கொடுத்துள்ளார்கள். சகோதரரை செய்தியை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு கூட இந்த 11வது ஆவிக்குரிய மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரர்களுக்கு நாம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் வெள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், உங்களுடைய அன்பு சகோதர சகோதரருடைய வாழ்த்துதலில் கூட உங்கள் யாவருக்கும் இப்போது தெரிவித்துக் கொள்கிறோம். ஆல்ரெடி சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்று நாம் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு பிரயோஜனமாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு மூன்று கலிலேயர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க உள்ளோம். கலிலேயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையில் வந்திருக்கும் போது சீஷர்களை கூட பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ணும்போது சூஸ் பண்ணது அந்த கலிலியா நாட்டில் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களால் சொல்லப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த கலிலியர்கள் மூன்று பேர் யாரு? இந்த மூன்று பேருக்கும் உள்ள அந்த வித்தியாசங்கள் இல்லை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன என்பதை நம்ம இப்போ நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை கூட இப்போ நம்ம வேதத்திலிருந்து நாம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:52 வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:52 வசனம்.
அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள்.
அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து பத்திய சில காரியங்களை அவங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்ப அந்த நேரத்தில் வந்து சொல்றாங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு கலிலேயனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. அந்த டிஸ்கஷன் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு, நிக்கோதேமு பத்தி கூட நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்துக்கு மேல நம்ம படிக்கலாம். அங்கே பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா நிக்கோதேமு ஒரு சில காரியங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து பத்தி பேசும்போது உடனே சொல்லிட்டாங்க, நீங்களும் வந்துட்டு கலிலேயனா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து கலிலேயனா? அப்போ நம்ம அது குறித்து நம்ம பார்க்க போறோம், வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப யார் இந்த கலிலேயர்கள்? ஏன் இந்த கலிலேயர்கள் அவங்க பார்க்கும்போது அவ்விதமாக அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க, நாம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு வரும்போது யோசுவா வழிநடத்தி கொண்டு வரார். அந்த ஒரு காலகட்டங்களில் அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த நிலங்களை பிரிச்சு கொடுக்கும்போது அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம வசனம் படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 1:30 நம்ம சில வசனம் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 1:30 படிக்கலாம்.
செபுலோன் கோத்திரத்தார் கீதரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள்.
அவங்க நடுவில் குடியிருந்துட்டாங்கன்னு சொல்றார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்துட்டு கானானியர்கள் ஒரு சிலர் அங்கே இருந்துட்டாங்க. அவங்க என்ன வேலை செய்துட்டாங்க, பகுதி கட்டுகிற வேலைகள் அவங்க நடுவில் இருந்துட்டு சில வேலைகளை செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்கள், ஆனா அவங்க மத்தியில பார்க்கும்போது ஒரு சில அந்நிய ஜனங்கள் கானானியர்கள் கூட அங்க குடியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம் சார்.
ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்சீப் எல்பா ஆபிக் ரேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை.
அங்கே பார்க்கும்போது கூட அந்த ஆசேர் கோத்திரத்தார் அவங்க கோத்திரத்தார் மத்தியில கூட ஒரு சில காணையர்கள் அவங்க மத்தியில பகுதி கட்டுகளாக அங்கே குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க மத்தியில கலிலேயருடைய சில பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய பேச்சு எல்லாமே பார்க்கும்போது ஒரு சில அவங்களுடைய நடைமுறைகளை போல அப்படியே இருந்தது நம்ம சொல்லி பார்க்கிறோம். அதை கூட நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு மறுதலித்த ஒருத்தர் இருந்தார் சீஷர்கள்ல. அவர் யாருங்க? பேதர். மூன்று தடவை மறுதலிச்சிருக்கிறார். அவர் கூட வந்து பேசும்போது அவரையும் பார்த்து சொல்றாங்க, நீரும் கலிலேயனா அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 69வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம்.
அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும்
கலிலேயனா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தாங்க கேட்கறது நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க அவரை பார்த்து அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய பேச்சு அவருடைய நடைமுறை நடத்தை பார்த்து உடனே சொன்னாங்க, நீங்க கூட வந்துட்டு கலிலேயனா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்ல, 73வது வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது அங்கே இதே வார்த்தையை மறுபடியும் அவங்க கேட்கிறாங்க, இல்ல உங்களை கண்டிப்பா நாங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்களும் எச்சமன தோட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காமிச்சு கொடுத்தாங்க சொல்றாங்க, நீங்க கூட கலிலேயனா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்கே அவர் என்ன சொல்றாங்க, வந்துட்டு நிச்சயமாக நான் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்லப்படுறான்னு சொல்லி பார்க்கும்போது அவரும் வந்துட்டு கலிலேயன் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சு அவருடைய நடத்தை அதை வச்சு சொல்றாங்க. அப்ப இந்த கலிலேயர்களை ஒரு தாழ்த்தப்பட்ட கீழ்த்தரமான ஒரு ஜனங்களாக அவங்க எண்ணப்பட்டதுனால அந்த ஒரு இடத்திலிருந்து எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சதிசேயர் பரிசேயர் வேதபாரகர் இவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த இடத்திலிருந்தே வந்துட்டு தேவன் உடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அவருடைய தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அந்த மூன்று கலிலேயர்கள் யார் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப முதலாவதாக ஒருத்தரை குறித்து நம்ம படிக்கலாம். முதலாவது ஒரு கலிலேயன், அருமையான ஒரு தீர்க்கதரிசி, அவரை குறித்து நம்ம பார்க்கும்போது நாகும் தீர்க்கதரிசி. நாகும், இது நாகும் 1வது அதிகாரம் வசனம் 1வது வசனத்தில் நம்ம படிக்கலாம். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் படிச்சா நல்லா இருக்கும்.
நினிவேயின் பாரம்
இவர் எப்படி அந்த கலிலேயனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது நாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதியிருக்கிறார். யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நினைவே பட்டணத்தினுடைய அழிவே குறித்து அந்த ஜனங்களை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அந்த முழு தீர்க்க தரிசனத்தை இப்ப நம்ம பார்க்க முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இவர் என்ன செய்திருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நினைவே பட்டணத்தை பத்தி ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நாசரேத்து ஊரிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6 மைல்ஸ் தூரத்தில் வந்துட்டு கபர்னஹூம் என்ற பட்டணத்தில் போய் அவர் வந்துட்டு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார், நற்செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இந்த கபர்னஹூம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம எங்க பார்க்க முடியாது, நியூ டெஸ்ட்மெண்ட்ல மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க முடியும். அது பார்த்தீங்கன்னா கபர்னஹூம், நாகும் தீர்க்கதரிசி பெயராலே அந்த கபர்னஹூம் என்றதை வந்திருக்க நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் நாகும், அப்படி நாகுமுடைய பட்டணம் அப்படின்னு அழைக்கப்பட்டதா கூட நம்ம பார்க்கிறோம். இவர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு இவருக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதை சொல்ல நம்ம வசனத்தில் இப்ப நம்ம படிக்க போறோம். நாகம் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 வசனம் 9 இப்ப நம்ம படிக்கலாம்.
நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வாங்க சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கும் மறுபடியும் உண்டாகாது.
அப்ப நாகம் வந்துட்டு கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய 2 வருகையில சம்பவிக்க போற வசனங்கள், அந்த வார்த்தையை சில காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அது எங்க வந்து நடந்திருக்கு இல்ல நிறைவேறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் 2 தெசலோனிக்கே எழுதும்போது 1 அதிகாரம் வசனம் 7 முதல் 10 வசனங்களை இப்ப நம்ம இது குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு சில வசனம் மட்டும் நம்ம படிக்கலாம், 7 படிக்கலாம் சார். 2 தெசலோனிக்கே 1 அதிகாரம் வசனம் 7 முதல் 10.
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது
இயேசு கிறிஸ்து 2 வரையில வரும்போது இந்த முழு உலகத்துக்குமே வந்துட்டு ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார் என்ற விஷயத்தை அருமையாக வந்துட்டு நாகும் 1 அதிகாரம் 9 வசனத்துல படிச்சோம். அதே விஷயத்தையே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் இங்கே 2 தெசலோனிக்கே 1 அதிகாரத்துல நாங்க சொல்லப்படுறதை பாக்குறோம். அப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள் ரெண்டுமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறது நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு ஒற்றுமை அவருக்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்கலாம். நாகும் 3 அதிகாரம் வசனம் 3
வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துளங்குகிறதும் ஈட்டிகள்
மின்னுகிறதும். கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு பிடிச்ச நல்லா இருக்கும்.
வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துளங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள்.
அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். இதே தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம பார்க்கலாம். 19 அதிகாரம் வசனங்கள் 11-21 எல்லாமே படிக்க வேணாம் சிஸ்டர். 11 நம்ம பார்க்கலாம்.
பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார்.
பார்த்தீங்க, அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் இது குறித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து 1874 அப்புறமா நடக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கிற அநேக உண்மையான அந்த கண் கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மையான காட்சிகள் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து 2 வருகையில மகிமை அடைஞ்சிருக்கக்கூடிய கர்த்தர், அவரோடு கூட மகிமை அடைஞ்சிருக்கிற சபையும் இப்போது என்ன காரியங்களை செய்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு இப்போது பாபிலோனுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அறுவடையின் வேலைகள் எவ்விதமாக நடந்துட்டு இருக்குது என்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்துட்டு கிளியரா வந்துட்டு 21 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா நாகம் தீர்க்கதரிசி 3 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வெளிப்படுத்தின விசேஷம், நீங்க நிறைய விஷயங்களை முன்னாடி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அதனால நாம் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்துக்குள்ள நம்ம போலாம். அப்ப இந்த 2 தீர்க்கதரிசனங்கள் இவங்க 2 பேருக்குமே ஒற்றுமையா இருக்க பாக்குறோம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இவருக்கும் நாகும் சொல்லப்பட்ட காரியங்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நிறைய வந்துட்டு அந்த தீர்க்க தரிசன ஒற்றுமை இருக்கிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இதை குறிக்கிறது நாகும் பத்தி நம்ம பார்த்தோம். 2 ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்க போறோம். அருமையான ஒரு தீர்க்கதரிசி, எல்லாருக்கும் அவர் பிடிச்ச ஒரு தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. கர்த்தருடைய வார்த்தையை அவளை கவனமா கேட்டு அதன்படி அவர் செய்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி யோனா, யோனா தீர்க்கதரிசி இல்லைங்களா. அவரை குறித்து நம்ம பார்க்கும்போது இவர் கூட ஒரு ஹெபிரேயன், இவரும் அதாவது கலிலியா அந்த கடற்கரை நார்த் ஈஸ்ட்ல ஒரு கார்னர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். நம்ம 2 ராஜாக்கள் 14:25 இதை குறித்து நம்ம படிக்கலாம். 2 ராஜாக்கள் 14:25 படிக்கலாம்.
காத்தேபேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்குதரிசியின் குமாரன் யோனா என்னும்
காத்தேபர் என்கிறதான ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறவர் இவரை குறித்து நம்ம தெரியும், யோனா அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக காரியங்கள் ஒற்றுமை ஒப்புமையாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் கூட பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் செய்திருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார். இவருடைய சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இன்றைய நாட்கள்ல சபை வாய்ந்து கொண்டிருக்க நாட்கள்ல என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாம். இவர் என்ன செய்தாருங்க, யோனா கர்த்தர் எங்க போக சொன்னார், நினைவேக்கு போக சொன்னார். ஆனா இவர் என்ன செய்தாருங்க, தர்சீஷுக்கு ஓடி போனார். எவ்வளவு கீழ்படிந்து செய்திருக்கிறார் பாருங்க இல்லைங்களா. அப்ப இந்த அசிரியாவுடைய தலைநகரம் தவந்து பார்க்கிறோம். இந்த நினிவே பட்டணம் தேவனுக்கு விரோதமாக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு நீங்க போயிட்டு தீர்க்க தரிசனத்தை நீங்க சொல்லணும், நற்செய்தி அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லும் போது இவர் என்ன செய்துட்டாருங்க, புறப்பட்டு தர்சீஸ் கப்பல் பிடிச்சி சோப்பாவில் போயிட்டு அவர் கப்பல் பிடிச்சி ஏறு போடுறதுக்காக வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறார். இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த தீர்க்கதரிசியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பாடம் இருக்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதை வந்துட்டு யோனா அப்படின்னு சொன்னா அதுக்கு மன்னிக்கணும், ஜோனா யோனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது ஆங்கிலத்தில் டோ அப்படின்னு சொல்றாங்க, இல்ல புறா அப்படின்னு கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் நாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பரிசு காட்டுகிறவர், பரிசு காட்டுதல், இல்ல வந்துட்டு ஒரு தாய்மை குணம் உள்ளவர், சிம்பத்தி காண்பிக்கக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டு பேருக்கும் இந்த மீனிங். அடுத்ததாக நம்ம யோனாவுடைய சரித்திரத்தை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு இந்த சரித்திரம் இல்ல உண்மை நடந்த ஒரு சில யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1:2, 3:4 நம்ம இதை குறித்து நம்ம படிக்கலாம். முதலாவது அதிகாரத்தில் பார்த்தோம்னா யோனா வந்துட்டு கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர் வாங்கிட்டு அவர் வேற வழியாக வந்துட்டு தர்சீசுக்கு வந்து அவர் ஓடி போறார் கப்பல் பிடிச்சிட்டு. அதுக்கடுத்து தேவனால ஆயத்து பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மீன் இல்லைங்களா, கப்பல்ல அவர் போயிட்டு இருக்கும் போது பயங்கரமான காற்று ஒரு புயல், அப்ப அந்த கப்பல் ஓட்டி அவர் மேல ஒரு சீட்டு போட்டு அவர் எடுத்து என்ன செய்யறாங்க, தண்ணீர்ல போட்டுறாங்க. அப்ப உடனே வந்து தேவனால் ஆயத்தப்பட்டிருக்கிற ஒரு மீனால் வந்துட்டு அவர் வந்துட்டு மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான்னு பாக்கிறோம். இது 2 அதிகாரத்தில் இதை குறித்து நாம படிக்கிறோம். 3 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க அதாவது அதுக்கு அடுத்து வந்துட்டு மீன் வயிற்றிலிருந்து அவர் வெளியில வந்துட்டு அதுக்கடுத்து திரும்பி போய் நினைவே பட்டணத்துல போய் அவர் தீர்க்க தரிசனம். இந்த நினைவே பட்டணத்துல ஒரு நாள் அளவும் சுற்றி திரிஞ்சு அவர் வந்துட்டு அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அது மட்டும் இல்ல கடைசியாக நம்ம பார்க்கிறோம் 4 அதிகாரத்தில் இப்போ அந்த நினைவே பட்டணத்தை எவ்விதமாக அழிக்க போறார் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு ஒரு இடத்துல மலையின் மேல ஒரு கூடாரம் போட்டுட்டு அவர் அங்க உட்காந்துருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் அவருக்கு வந்துட்டு அருமையான ஒரு பாடத்தை அவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் நினைவே சின்னங்களை கூட மனம் மாறுவதற்காக ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அந்த வேலையில் வந்து கொடுத்திருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். இதான் வந்து யோனாவுடைய ஒரு சின்ன நம்ம பார்த்து நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்து அருமையா ஒரு சில விஷயங்களை அதை பத்தி சொல்லியிருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் யோனாவுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விஷயத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு லிங்க் பண்ணிருக்கிறார். அவரே காமிச்சு கொடுக்கிறார் யோனாவுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இவரும் ஒரு கலிலியன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் கலிலியன் என்பதை அங்க காட்டி கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். இது வசனம் நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:39-41.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்குதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள்.
அப்ப யோனா பற்றி த சைன் ஆஃப் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சப்ஜெக்ட் கூட இருக்கு, அது கூட நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த யோனாவுடைய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா இங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்றார் யோனா வந்துட்டு எவ்விதமாக மீனின் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தாரோ அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ கூட அதாவது அந்த பூமியினுடைய இருதயத்துக்குள் இருந்தார். இந்த அடையாளமே அல்லாமல் வேற அடையாளம் இந்த சந்ததியார் பொல்லாத சந்ததியாருக்கு இல்ல அப்படின்னு சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம். அப்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு க்ளூ கொடுக்கிறார் நமக்கு வந்துட்டு, இவர் ரெண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கலாம் அந்த தெய்வீக திட்டத்தை இந்த யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல எவ்விதமாக அவர் காண்பித்திருக்கிறார் பார்த்தனா, இந்த யோனா புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் நம்ம இப்ப படிக்கலாம். ஒன்னு ரெண்டு வசனம் படிக்கலாம் சார்.
அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
இப்ப கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்துட்டு தேவன் தெரியப்படுத்திருக்கிறார். ஆனா அந்த தீர்க்க தரிசனத்தை அவரு வாங்கிட்டு அவர் என்ன செய்யறாருங்க, கேட்டுட்டு அதுபடியே செய்தாருங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தனா இல்ல. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி தர்ஷீஷுக்கு அவர் என்ன பண்றாருங்க, கப்பல் போறாருன்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப இங்கே நாம பார்த்தோம்னா இது நிழலும் பொருளை நம்ம வந்து பார்க்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல யோனாவை நம்ம யாருக்கு முன் உதாரணமா நம்ம பார்க்கலாம்னா, ஆதாமுக்கு நிகராக நீங்க நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்ப ஆதாம் கூட என்ன செய்திருக்காருங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிய எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், நீங்க புசிக்க வேண்டாம், இந்த ஒரே ஒரு கனியை மட்டும் நீங்க தாராளமாக பண்ணலாம் புசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் எல்லாம் முடிச்சிட்டு நினைக்கிறேன். அப்ப உடனே என்ன செய்யறது பாத்தீங்கன்னா, புசிக்க வேண்டாம் என்கிற அந்த கனியை என்ன செய்திருக்கிறாங்க, வந்துட்டவங்க புசித்ததுனால கீழ்படியாம போயிட்டாங்க. இப்ப தேவனுடைய வார்த்தையை விட்டு அவங்க கீழ்படியாம போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப கீழ்படியாம போயிட்டு தேவனுடைய சமூகத்தை அவங்க விலகி போயிட்டு இப்ப கர்த்தர் வந்து கூப்பிடுறாரு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு பயந்து பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை கர்த்தர், நீங்க உங்களுக்கு பயந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு மறைஞ்சிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. தப்பு செய்யும் போது பயம் இல்ல, செய்த பேருக்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், நாங்கள் பயந்து போய் உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்க மறைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதே போலத்தான் யோனா தீர்க்க தரிசியோட பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா என்ன செய்யறாங்க, வந்துட்டு அவரு கப்பல் புடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். போயிட்டு என்ன பண்றாரு தெரியுங்களா, பெரிய கொந்தளிப்பு வந்துட்டு இருக்குது, எல்லாரும் அவங்க சொல்றாரு மாலுமி சொல்லிட்டு இருக்கிற கப்பல் ஓட்டி அவங்க கடவுளை நீங்க என்ன பண்ணுங்க பயிர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இவர் பாருங்க சம்பந்தமே இல்லாதது போல அடித்தளத்துல போய் என்ன பண்றாருங்க, மெதுவா அவர் படுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப தேவனுக்கு முன்பதாக நாம என்ன வேணா செய்திடலாம், எப்படி வேணா நடந்துடலாம், தேவன் எங்க பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், அவர் நடந்துட்டு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அருமையா சங்கீதங்களை தாவீது எழுதும்போது சொல்றாரு, 139 சங்கீதம் வசனம் 6 இருந்து நம்ம படிக்கலாம்.
இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே
இருக்கிறீங்க,
நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும்
இருக்கிறீர்,
நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய்
சமுத்திரத்தின் கடந்த போய் நான் ஒளிஞ்சிட்ட கூட தப்பு செய்துட்டு அப்ப நீங்க எங்க இருக்கீங்க, அங்க கூட நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். ஆனா ஆதியாகம் 3:8 நம்ம படிக்கலாம். இப்போ
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்.
பாத்தீங்களா, அப்ப வந்துட்டு போயிட்டு அவங்க மறைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இப்படி மறைஞ்சிட்டு இருக்கிற இந்த மனுக்குளம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக மீட்கும் பொருள் நிமித்தமாக முழு மனுக்களும் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம தொடர்ந்து அந்த காரியங்களை நம்ம படிக்கலாம். இப்ப இந்த யோனா சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்ற 1:9 சொல்றார். இந்த கொந்தளிப்பெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீ யாருப்பா, நீ எங்கிருந்து வர்ற, அவனுடைய பயோ டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அவர் ரொம்ப அருமையா அங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். 9 நம்ம படிக்கலாங்க. 1:9
அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார்.
ரொம்ப அருமையா சொல்லாரு பாருங்க, எவ்வளவு பயபக்தி இருந்தா இவர் எங்க ஓடிட்டு இருக்கிறாருங்களா? சொல்ற, நான் கர்த்தரிடத்துல ரொம்ப பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பயோடேட்டா ஃபுல்லா அப்படியே அவங்க கிட்ட வந்து கொடுக்கறத நம்ம பாக்கிறோம். இவங்க சொன்ன மாத்திரத்துல அவங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, இந்த ஆளால் தான் நமக்கு பிரச்சனை, இவரால் தான் நமக்கு ப்ராப்ளமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க புரிஞ்சிட்டாங்க. இப்ப புரிஞ்சிட்ட உடனே என்ன அவங்க பிளான் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யோனாவை நம்ம என்ன செய்யணும், இப்ப நாம முடிவு பண்றாங்க இல்லைங்களா, இந்த யோனாவை நம்ம யோனாவால் தான் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு உடனே இவர் எடுத்து நம்ம கண்டிப்பா தண்ணியில போட்டா தான் நம்முடைய உயிர் தப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு இவங்க வந்துட்டாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம வந்துட்டு இதுக்கு யாருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல அருமையான ஒரு வார்த்தை நம்ம படிக்கலாம், 1:14. யோனா 1:14.
அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி.
ரொம்ப அருமையா அவங்க பிளான் பண்றாங்க, இந்த மனுஷனாலதான் எங்களுக்கு ப்ராப்ளமே இருக்குன்னு தெரியுது, அதெல்லாம் என்ன பண்றது, ஒரே வழியே இல்ல, இவர் எடுத்து நாங்க தண்ணியில போட்டு ஆகணும். அப்படி போடும் போது இந்த குற்றமில்லாத ரத்தத்துக்கு நாங்க வந்துட்டு பாத்திரம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, முன்னாடியே இவங்க ஒரு பிரேயர் பண்ணிட்டு இவரை தூக்கி இவங்க கடல்ல போறத நம்ம வந்து பாக்கிறோம். இது எங்காச்சி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாங்களா, யார் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க? நம்ம வசனம் படிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:24 நம்ம பார்க்கலாம்.
கலகம் அதிகமாகிறதே அல்லாமல்,
கலகம் என்ன ஆயிட்டு இருக்குங்களா, அதிகமாயிட்டே இருக்குது. அதனால இப்ப வந்து முடிவு பண்றார் பிலாத்து வந்துட்டு, அநேக தரம் அவரை தப்பி வைக்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணார், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப கடைசியில வந்துட்டு ஒரு பிளான் வச்சிருந்தாரு, பரபாச வழியா கூட இவரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அவனே பண்ணிட்டாங்க. இயேசு வல்ல எங்களுக்கு யாரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்படி கடைசி ஒரு நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு நல்ல ஒரு முடிவுக்குள்ள வர்றார், இந்த மனுஷனுடைய ரத்த பழி என் மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் எடுத்து என்ன பண்ணாரு வந்துட்டு அவரே கழுவி கழுவிட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த மனுஷன் ரத்த பழி எங்கள் மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா பாருங்க, அருமையான இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ரொம்ப அருமையான சென்னங்க, இப்பேற்பட்ட சென்னங்க இருக்கவே மாட்டாங்க இல்லைங்களா. இப்ப நாம கூட பாத்தீங்கன்னா எப்படி ஜபம் நம்ம செய்யறோம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரக்கூடாது இல்லைங்களா. எவ்ரிடே நம்ம காலையில் போகும்போது இந்த நாள் என்ன பண்ணுங்க, எங்களை யாரும் எங்களை எதுவுமே பேசக்கூடாது, எந்த ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன பண்றோம், ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இவருங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மனுஷனுடைய ரத்த பழி எங்க மேல வரட்டும், எங்க மேல மட்டும் இல்ல நாங்க வாங்கறது போதாது, அதனால எங்க சந்ததி எங்க பிள்ளைகள் மேலும் வரட்டும் அப்படின்றாங்க. இது மாதிரி தேவன்கிட்ட கேட்டு வாங்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப அருமையான ஜனங்கள். அதோ பாத்தீங்கன்னா அந்த வேதனை இல்லைங்களா, துன்பங்கள் பாடுகளை வந்துட்டு கேட்டு வாங்குறாங்க, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டுறாங்க. அதே விஷயத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம், யோனா தீர்க்கதரிசியில கூட நம்ம அந்த கப்பல் ஓட்டி அவர் எடுத்து தண்ணியில போறதுக்கு முன்னாடி ஒரு ஜபம் பண்ணிட்டார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்துக்காகவே வந்துட்டு அவருடைய ஜீவன் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த சிலுவையில மரணத்துக்கு நோக்கி இவர் போயிட்டு இருக்கிறார் என்பதை, மீட்கும் பொருள் ஜீவனுக்கு ஜீவன் அங்க வந்துட்டு கொடுக்கப்படணும் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறத நம்ம பார்க்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 17வது வசனத்துல 1:17 நம்ம படிக்கலாம்.
யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார், அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகன் 3 நாள் இருந்தான்.
பாத்தீங்களா, இதான் வந்துட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட், எப்படி வந்துட்டு யோனா அந்த மீனின் வயிற்றிலே 3 நாள் ராப்பகல் இருந்தாரோ அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட பூமியின் இருதயத்துல இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இதை குறித்து கூட நம்ம டீட்டெயில பார்க்கணும், 3 நாள் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, யோனா வந்துட்டு 3 நாள் அப்படின்னு சொன்னா நம்ம பின்னால பார்க்கலாம் இல்லைங்களா, அது குறித்து கூட நம்ம டீட்டெயில ஸ்டடி பண்ணலாம். அப்ப இதை வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப அந்த கப்பல்ல இருந்து எடுத்து தண்ணியில இவரை போட்டுறாங்க, இந்த கப்பல் கூட நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கடைசி அந்த சிலுவை மரணத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கப்பல் பார்த்தீங்கன்னா அது மரத்தினால செய்யப்பட்டிருக்கிற மரம், வுட், மரத்தால செய்யப்பட்டிருக்கிற ஒரு போட் கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அந்த கட்டையில இருந்தால் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களை எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அந்த மரம் குறிக்குது இங்க வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு நிகராக இருக்கு. அங்கிருந்து இவர் என்ன பண்றாருன்னா எடுத்துன்னு போயிட்டு கல்லறைக்குள்ள இவரை வைக்கிறாங்க அப்படின்னு கூட பாக்குறோம். இங்கிருந்து எடுத்து போட்ட உடனே இவர் வந்துட்டு மீன், தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மீன் வயிற்றுக்குள்ள இவர் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இங்க அருமையான ஒரு பாயிண்ட் சொல்றார். இப்ப அந்த மூன்று நாள் இங்க குறிக்குது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரணத்தை காமிச்சிருக்கிற நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் காண்பிக்கல, இங்க வந்துட்டு அவருடைய அடிச்சோட பின்பற்றி வந்திருக்கக்கூடிய அவருடைய பரிசுத்தவான்களை கூட இங்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வசனம் படிக்கலாம், யோவான் ஏதன சுவிசேஷம் 2 வசனம் 19-21 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு சில வசனம் மட்டும் படிக்கலாம்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 சென்றதே, நீர் இதை 3 எழுப்புவீரோ என்றார்கள்.
3 ரொம்ப அருமையான இங்க வார்த்தையை நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ஆலயத்தை நீங்க இடிச்சு போடுங்க, அதை என்ன செய்ய போறோம் வந்துட்டு நானே 3 அதை எழுப்ப போறேன்னு சொல்றார். இப்ப ஆலயம் அப்படின்னு குடிக்கும் போது இல்லைங்களா, சபை அப்படின்னு சொன்னா சபைக்கு தலை யாரா இருக்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சரீரம் யாரா இருக்கிறாங்க, சொல்றாரு அந்த 3 அப்படின்னு சொல்லி பார்த்தனாக்க, இது சபைக்குடைய அந்த 7 நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தனா அந்த 3 இந்த நாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கூட அது குறிக்கிறத பாக்கிறோம். அப்ப இந்த 3000 அப்படின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் 1000 ஃபர்ஸ்ட் 1000 செகண்ட் 1000 அந்த 3 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு காலம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிற அந்த காலம் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு வசனம் கூட படிச்சலாம், இது சபைக்கு கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தனா 1 Corinthians 12:27 வசனம்,
நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2 தீர்க்கதரிசிகளையும், 3 போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும்.
இப்ப அந்த சரீரத்துல நாம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவயவங்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். எத்தனை அவயவங்கள் அப்படின்னு பார்த்தா 144,000 பேர். அப்ப இந்த அவயவத்துக்குள்ள நாம ஒருத்தராகணும் அப்படின்னு சொன்னா இப்ப எவ்வளவு காலங்கள் இது போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2000 முடிஞ்சு இந்த 3000 இல்ல 3 வரைக்கும் இது போயிட்டு இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இதுக்குள்ள நாம போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்யணுங்க, 2 Timothy 2:11 வசனத்தை நமக்கு நிச்சயமாக நம்ம செய்யணும். ஒவ்வொருத்தரும் அந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு.
இந்த வார்த்தை உண்மையுள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம்.
அவரோடு கூட நாம மரித்தோமானால் இல்லைங்களா, நாம எல்லாரும் மரிச்சிட்டு இருக்கிறோமா, எப்படி மரிச்சு எப்படி ஜீவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு நாம என்ன செய்யணுங்க, மரிக்கணும், அப்புறம் கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய வேலைகளுக்காக நம்ம பிழைச்சிருக்கிறோம் இல்லைங்களா. நாம் எப்படி செய்துட்டு இருக்கோமா, இதுக்கு அப்படியே ரிவர்சல் தான் செய்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, எப்படிங்க தேவனுக்கு மறிச்சு உலகத்துக்கு பிழைச்சிட்டு இருக்கு, அத சொல்ற. அப்ப நாம அந்த 3 நாம அதுல போய் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னா அவரோடு கூட நம்ம சேரணும் அப்படின்னு சொன்னா அதை சொல்றாரு, அவரோடு கூட பாடுகளை நாம் சகித்துவமானால் அவரோடு கூட ஆளுகையும் நாம செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாரு வந்துட்டு. அது மட்டுமல்ல, நாம் இந்த 3000 கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து முழு உலக ஜனங்களையும் என்ன செய்ய போறோம், ஆசீர்வதிக்க போறோம், சமாதானத்தை கூறக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சமாதான கர்த்தர் அப்படின்னு சொல்லிருக்க அந்த சமாதானத்தை நற்செய்தி Luke 2:10 கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, Luke 2:10
தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள்.
பயப்படாதிருங்கள்,
இதோ
தெரியுங்களா, பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா சனத்துக்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்.
தெரியாத மீட்கும் பொருள் என்கிற தலைப்பில நாம இந்த பாடத்தில் நாம முதல் இதை நாம படிச்சிருக்கிறோம். மிகுந்த சந்தோஷம், இப்ப முழு உலகத்தையே பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு துறையில பார்க்கலாம், ஒவ்வொரு நாடும் பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டேட் பார்க்கலாம், ஒவ்வொரு சிட்டியும் பார்க்கலாம். இப்ப எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயம் பயம் பயம், எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நற்செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்றார். நல்ல செய்தியை இன்னைக்கு நாம சொல்லணும் அப்படின்னு சொல்றார். அதான் சொல்ல இன்னைக்கு நமக்கு வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாம் இந்த நற்செய்தியை நாம கூறிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த நற்செய்தி நாம் அறிவிச்சிட்டு இருக்கோமா இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோனாவை போல யோனா செய்தார் இல்லைங்களா. தேவன் சொன்ன உடனே நினைவா பட்டணத்துக்கு போய் நற்செய்தி சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, தர்சீசுக்கு ஓடி போயிட்டு இருக்கிறார். சரி, இப்ப நல்ல ஒரு க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேள்வி, ஏன் வந்துட்டு இவர் தர்சீசுக்கு ஓடி போகணும்? நினைவாக்கு தான் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தா, நீ அங்க போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் அங்க போய் சொல்லாம உடனே என்ன பண்ணிட்டாருங்க, இவர் ஒரு முடிவு பண்ணிட்டார், இவர் ஓடிட்டு இருக்கிறார். ஏன் வந்து ஓடிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம், இவர் நல்லா தெரியும் இந்த நினைவே பட்டணத்தார் எப்பேற்பட்ட ஜனங்கள் அப்படின்னு நினைச்சாருங்க. நல்ல ஜனங்களா, முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், பாவம் நிறைந்திருக்கிற ஜனங்கள். ஆனா தேவனே சொல்றார் அந்த பட்டணத்தோடைய பாவம் எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இந்த நினைவே பட்டணத்தார் தேவனுடைய கட்டளைக்கு உள்ள இல்ல, ஆனா இல்லாத கூட கூட கர்த்தருடைய அந்த ஒரு செர்டன் லெவல் வரைக்கும் தான் அவங்களுடைய எல்லைகளை வைத்திருக்கிறார். நயப்பிரமாணம் கொடுக்கப்படல என்னன்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய பாவங்களை ஒரு லெவல் வரைக்கும் தான் அதை அனுமதிக்கிறார். அது போல நம்ம நிறைய பட்டணங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு சில பட்டணங்களை சொல்லாங்களா, சோதம் குமாரனார் ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க இல்லைங்களா. அது மாதிரி நிறைய பட்டணங்களை அடிச்சிருக்கிறத பாக்குறோம். அப்ப இதே போலத்தான் இந்த நினைவே பட்டணத்தார் கூட பாத்தீங்கன்னா, கீழ்படியாத ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நம்ம அருமையா படிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 8:12.
அப்பொழுது ஆசகேல் என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரேல் புத்திரனுக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடு மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான்.
இப்பேற்பட்ட கொடுமைகளை இந்த அசீரியர்கள் பட்டணத்தார் அவர்கள் செய்வார் என்று சொல்லி எலிசா தீர்க்க தரிசி இந்த இடத்துல சொல்லப்படுறத நம்ம வந்து பார்க்கிறோம். ரொம்ப முரட்டாட்டமான இவங்க ஜனங்கள், இவங்க கிட்ட நம்ம போறதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது பாயிண்டா இவர் வைக்கிறார். அது மட்டுமல்ல, ரெண்டாவது ஒரு விஷயத்தை இவர் முன்னாடி வைக்கிறார். நம்ம பார்க்கலாம். இப்ப யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:2 நம்ம படிக்கலாம்.
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன்.
பாத்தீங்களா எவ்வளவு அருமையா இவர் வந்துட்டு தேவன் வந்துட்டு புகழ்ந்து பேசுறார் பாருங்க. இவர் போயிட்டார், திரும்பி வந்துட்டு ரொம்ப கோபப்பட்டு போய் எல்லாம் வந்து சுத்தி ஒரு நாள் மட்டும் பிரயாணம் பண்ணிட்டு நற்செய்தி சொல்லிட்டு இன்னும் கர்த்தர் உங்க 40 நாள் என்ன செய்ய போறாரு, பட்டணத்தை நினைவே பட்டணம் அழிக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வெறுப்போடு கூட அந்த காரியத்தை செய்யறார். போய் செய்துட்டு அருமையா போய் ஒரு கூடாரம் போட்டுட்டு ஒரு மலை மேல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார். அந்த மாதிரி நேரத்தில் சொல்றார், இப்ப வந்துட்டு உடனே அந்த நினைவே பட்டணத்தார் எல்லாரும் மனம் மாறி இல்லைங்களா, அவங்க வரும்போது நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். இப்ப 3:2.
நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார்.
யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான்.
பார்த்தீங்களா, போயிட்டு நல்லா அருமையா நற்செய்தி வந்து சொல்லிட்டு 40 நாள்ல எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நினைவே பட்டணத்தார் என்ன செய்யறாங்க நம்ம பார்க்கலாம். வசனம் 7 படிக்கலாம் சார்.
மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிபாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும்.
ரொம்ப அருமையா ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். உடனே அந்த நினைவே பட்டணத்தை போயிட்டு கர்த்தர் 40 நாளுக்குள்ள அழிக்க போறான்னு சொன்ன அந்த நற்செய்தியை உடனே அவங்க கேட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா துர்ச்செய்தான், ஆனா ஒரு பக்கம் நல்ல செய்தி. முன்னாடி அட்வான்ஸ் போய் அவங்களுக்கு அவர் தெரியப்படுத்திட்டார். அந்த செய்தி உடனே கேட்ட உடனே அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்க உபவாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் மட்டுமில்ல, வேற யாரும் கூட போட்டிருக்காங்களாம், ஆடு மாடுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு உபவாசம் போட்டிருக்கான்னு சொல்றார். அப்ப நாம இந்த இடத்துல பார்க்கும்போது எவ்வளவு கீழ்படிதல் அவங்க கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்கல. ஆனா அவங்களுக்கு சொல்லல, இவர் போயிட்டு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனா சொன்ன மாத்திரத்துல அவங்க எல்லாரும் வந்துட்டு ரெட்டு எடுத்து கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம். அப்ப இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல நாம் இந்த யோனாவுடைய போய் அந்த தீர்க்க தரிசனம் தாங்க அறிவிச்சிடாரு, அவங்க எல்லாரும் ரெட்டு எடுத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அவங்க திரும்பி அவங்க வந்துட்டு உபவாசம் பண்றதுன்னு பாக்குறோம். அப்ப இந்த ஒரு காரியம் இன்னைக்கு இருக்கக்கூடியதான கடைசி பாகமா இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்டம் கிறிஸ்டியானிட்டி அவங்க என்ன செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருமையா ஒரு கூடாரம் போட்டுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு அருமையா தான் நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூடாரத்துல கீழே உட்காந்து ஒரு அருமையான நற்செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நற்செய்தி தெரியுங்களா, என்ன நற்செய்தி அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு இப்பே டிக்கெட் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு கொடுக்கறோம். அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னா அதை சொல்ல பாருங்க சொல்றேன். இங்க நம்ம சபையில் இருக்கிறவங்க மட்டும் ஸ்ட்ரைட்டாங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா அங்க போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அந்த சபை, அங்க இன்னொரு சபை இருக்கு பாருங்க அந்த சபை. அது மட்டுமில்லை, இங்க இருக்கிற ஜனங்கள் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எங்க போறாங்க, ஸ்ட்ரைட்டா அவங்களுக்காக ஒரு பெரிய இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது, அது நரகம். அதுதான் நற்செய்தி, அங்கத்தான் எல்லாரும் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட அருமையான ஒரு செய்தியை நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம் இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ற வந்துட்டு நமக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம படிக்கலாம் ரோமருக்கு எழுதும் போது அப்போஸ்தலன் பவுல் 10 வசனம் 14-15.
அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்.
பாத்தீங்களா, கேள்விப்படாதவர்கள் கர்த்தரை பத்தி தெரியாதவர்கள் சுவிசேஷத்தையே அவங்களுக்கு கேட்கல, அவங்க காதல இயேசு பத்தியே தெரியாது, இல்ல சத்தியமே தெரியாது. அப்பேற்பட்ட ஜனங்கள் எப்படி தேவனை பற்றி கேள்விப்படுவார்கள். படிங்க சார்.
பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்.
அப்ப நிச்சயமாக பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கணும், அதுக்கு தான் வந்துட்டு யோனாவை போக சொல்லியிருக்கிறார். ஆனா போய் பிரசங்கம் பண்ணிட்டு இவர் கூடாரம் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார், என்ன பிரசங்கம் பண்ணிருக்கிறாருங்க, 40 அழிக்க போகுது, எப்படி அழிக்க போறாருன்னு சொல்லிட்டு கூடாரம் போட்டு உட்காந்துருக்கிறார், எவ்விதமாக இதை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல வசனத்துல பார்க்கிறோம் அந்த 40 அப்புறம் அந்த பட்டணம் அழிக்கப்படல அப்படின்னு சொன்ன உடனே தேவன் மேல கோபமாயிட்டார். இவர் வந்துட்டு இவரு அப்பயே போனான்னு சொன்னான், வேணான்னு சொன்னேன், நான் போலன்னு சொன்னேன், அதுக்கு தான் நான் தர்சிஸ் கப்பல் பிடிச்சி ஓடனேன், நீங்க தான் போங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நமக்கு சொல்லக்கூடிய இன்னும் அருமையான அங்க பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாருங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, இது யாருக்கோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லீங்களா. பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் இல்லீங்களா. ஆமா, அருமையான சத்தியம் நல்லா கேட்டிருக்கிறோம், நல்லா வாங்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறான், அருமையா சத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் பாருங்க சொல்றார். இன்னும் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17 வசனத்துல சொல்றார்,
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை.
இதுல ரொம்ப ஒரு வித்தியாசம் இருக்கு. பிரசங்கிக்க வந்தோம், இதுல என்ன இல்ல எனக்கு நோ கிரெடிட். இதுல வந்து சொல்றார், எல்லாமே வந்துட்டு யாருக்கு தான் போய் சேரணும்ன்றாருங்க. கிறிஸ்து மூலமா தேவனுக்கு தான் போய் இந்த மகிமை எல்லாமே சேரணுமே தவிர இதுல நமக்கு எதுவும் பங்கே இல்லை. இது நம்ம மேல விழுந்திருக்கிற கடமை, நீ செய்தாகணும், அதுக்குதான் வந்திருக்கிற வந்துட்டு இல்லீங்களா. அடுத்து சொல்றார் படிங்க சார்,
அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
அது என் மேல் விழுந்த அது கடமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதே விஷயத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அருமையா சீஷனை நம்ம கூப்பிட்டுட்டு யோவான் கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கிறார் இல்லீங்களா. மன்னிக்கணும், பேதுரு கிட்ட 3 க்வெஸ்சன் அவர் கேட்டதை நம்ம பாக்கிறோம். பேதுருவே நீங்க வந்துட்டு எங்கிட்ட அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது அவர் 3 தடவை சொல்லும் போது 3rd தடவை என்ன பண்ணிட்டாருங்க, அழுதுட்டார். அழுதுட்டு நான் அன்பா இருக்கிறனோ இல்லையோ நீங்க தான் தெரிஞ்சிருப்பீங்க. அப்பனா நீங்க ஒரு வேலை செய்யுங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க, முதல்ல ஆட்டு குட்டிகள் ஆடுகள் திருப்பியும் ஆடுகளை நீங்க என்ன பண்ணணும், போய் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றார். அருமையா யோவன் 21 அதிகாரம் 18 வசனம்,
நீ இளவயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய்.
பாத்துக்கலாம், முன்னாடி இது முன்னாடி நிலையா சொல்றார், உனக்கு இஷ்டமான இடத்துல போயிட்டு இருக்கிற இஷ்டப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப சொல்றார், உடன்படிக்கை செய்துட்டு இருக்கிற நம்மை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா நமக்கு வந்துட்டு சாதகமா இருக்கணும், எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கணும், ரெடியா இருக்கணும், அப்பதான் வந்துட்டு நம்ம அங்க போய் பிரசங்கம் பண்ணுவோம், சுவிசேஷத்தை நச்சு நாங்க நல்ல ஒரு மேடை போட்டு அருமையா ஒரு எல்லாம் ரெடியா இருந்தா தான் அப்பதான் போய் நம்ம அங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வார்த்தை நான் சொல்ற, தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மத்தில் இருக்க அருமைய சகோதரர் குர்சினோ மிரண்டா அவர்களை பத்தி, அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் போயிட்டு அப்பேற்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு ஜனங்கள் இல்லைங்களா, ஒன்றுமே அறியாத ஜனங்கள். அந்த ஜனங்கள் மத்தியில் வந்துட்டு அங்க நடந்த சம்பவத்தெல்லாம் காமிச்சிக்கும் போது நமக்கே ஒரு பயமா இருக்கு இல்லைங்களா. 10 ரூபாய்க்கு கொலை பண்ணிடுவாங்களாம், 10 ரூபாய்க்கு நினைச்சு பாருங்க, அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட. ஆனா பாருங்க, அது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இல்லைங்களா, எப்பேற்பட்ட ஒரு நேரமா இருந்தாலும் சரி, நம்ம நற்செய்தியை பிரசங்கிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஆனா நாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம், தேவன் ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு இருப்பாரு, நாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம், நம்ம விருப்பப்படியே அது நடக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி நிச்சயம் என்ன பண்ணக்கூடாதுங்க, நாம பிளான் பண்ணக்கூடாது, தேவனுடைய விருப்பத்துக்கு தான் நாம ஒப்புக்கிறோம். ஆனா ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன, எங்களையே நாங்க முற்றிலுமாக என்னைய நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்தையே செய்ய வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்ல வந்துட்ட பிறகு பாருங்க, யோனா மாதிரி இவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறார். நீ நினைவேக்கு தான் போனோம் அப்படின்னு அவர் சொல்றார், இல்ல நான் தர்சிஸ்க்கு தான் ஓடி போவேன். நாம கூட நிறைய நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய எப்ப சுய சிந்தையை நம்முடைய சித்தங்களை முன்னாடி கொண்டு வர்றோமோ நிச்சயமாக அது சக்சஸ் ஆகாது, ஃபெயிலர் தான் ஆயிடும். ஆனா நாம கூட என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, தேவன் என்ன விரும்புறாரோ கர்த்தருடைய சித்தம் என்ன இருக்கோ அதுக்குத்தான் நம்ம ஒப்பு கொடுத்து அது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்ற வந்துட்டு. ஆனா தேவன் முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிருக்கிறார், அந்த பிளான் படித்து அவர் நடத்திட்டு இருக்கிறார், அதுக்கு நம்மை இசவையாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதே போல தான் சொல்றார் வந்துட்டு கடைசியில வந்து பார்க்கும்போது நம்ம படிக்கலாம், 4 அதிகாரம் யோனா 4 அதிகாரம் வசனம் 2,
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா, இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன்.
பாத்தீங்க, நான் தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீங்க கண்டிப்பா எப்பேற்பட்ட தேவனுங்களா,
இரக்கமும்
பாத்தீங்களா, மன இரக்கமும்
மன உருக்கமும் நீடிய சாந்தமும்,
எப்படி எவ்வளவு அருமையா தெரிஞ்சிருக்கிறார் பாருங்க இல்லீங்களா. அத சொல்றார், அந்த தாளந்துகள் வச்சுட்டு அருமையா சொல்றாருங்களா, நீங்க விதைக்காத இடத்துல என்ன பண்ணுவீங்க, அறுக்கிற கரெக்ட் தான், நீ சொல்றது எல்லாமே ரைட் தான், ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதை கொண்டு போயிட்ட காசு கரெக்டில் வச்சிருக்கலாமே, நீ ஏன் வந்து வச்சுட்டு இருந்துட்ட, புதைச்சு வச்சுட்டு போயிட்டு நான் உங்களுக்கு பயந்துட்டு அப்படியே சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டேலண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். யோனா உடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், அதாவது அவர் எப்படி மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தாரோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கூட 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தார் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தாரா? அவர் எப்போ மரிச்சார்? எப்போ மரிச்சார்? என்ன டே? ஃப்ரைடே? என்ன டைம்? 3 o'clock, 3 மணி இல்லைங்களா அவர் மரிச்சார். அப்போ அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் எப்போ உயிர்த்தெழுந்து வந்தாருங்க? சண்டே மார்னிங், காலையில் அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ இது 3 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருந்ததை போல இது 3 நாளுங்களா? அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அருமையான வார்த்தை இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம முதலாவது நம்ம பார்த்தோம்னா, இந்த வார்த்தைகள் பைபிளில் பார்க்கும்போது நியூ டெஸ்ட்மெண்ட்ல 10 times வரது நம்ம வந்து பார்க்கிறோம். தேர்ட் டே மன்னிக்கணும், 11 times வருது. தேர்ட் டே, 3rd day, 3rd day அப்படின்ற வரத நம்ம பார்க்கிறோம். அப்ப 3rd day உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்னா அவர் எப்பதான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்ப மரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எதுதான் பார்த்துட்டு இருக்கோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சதையே பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் மரிச்சு அடக்கம் பண்ணதையே பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் இங்க சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி இல்லை. எப்படி 3 நாள் யோனா வந்துட்டு அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தாரோ அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அவர் வந்துட்டு எப்போ அந்நிய ஜனங்கள் இல்ல வந்துட்டு மற்ற ஜனங்கள் இடத்துல அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ அந்த டயத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். எப்போ அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்ப தேர்ஸ்டே நைட் இல்லைங்களா, நிசான் மாசம் 14th நைட்ல அவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அங்கிருந்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து அடுத்த டே ஒரு ஃபர்ஸ்ட் இரவு ஸ்டார்ட், தேர்ஸ்டே நைட் 1, செகண்ட் வந்துட்டு ஃப்ரைடே நைட், 3rd வந்துட்டு சாட்டர்டே நைட், 3 இரவு. அப்ப பகல் நம்ம கணக்கு போடும்போது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3rd நாள். அவ்வளவுதான், நாம நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 24 மணி நேரம் 24 hours இன்டூ 3 இல்ல அப்படின்னா 72 hours வந்துட்டு கண்டிப்பா அவர் அங்கு இருந்தார் அப்படின்னு இல்ல. 3 நாள் இல்ல, 3rd நாளிலே அவர் உயிர் தெரிஞ்சிருக்கிறார் சொல்றாரு. அந்த 3 nights அந்த 3 days தான் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப கடைசியாக அந்த நினைவே பட்டணம் மனம் திரும்பி அவங்க வரதை குறித்து நம்ம பார்த்தோம்னா, இது ராஜ்யத்தில் 1000 ஆண்டு அரசாட்சியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா அவர் இப்ப வந்திருக்கிறார். அவரோடு கூட மகிமை அடைஞ்ச சபையும் இருக்கிறாங்க. இன்னும் மாம்சத்தில் இருக்கிற சபை மகிமை அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம். இன்னும் வந்துட்டு வெளிப்படியாக அந்த அப்போக்கோலோஸ் ஸ்டேஜில் நம்ம போகும்போது வெளிப்படியாக ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்போது அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்றார். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11 வசனம் 6-8 வசனம் நம்ம பார்க்கலாம். இது நம்ம நிறைய வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இது வசனம் படிக்கலாம்.
அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான்.
பாத்தீங்களா, அப்ப ஆடும் ஓநாய் இல்லைங்களா, பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வச்சுட்டு நாம வந்து ஒரு என்ன சொல்லனாக்க, நம்ம பார்க்கறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு நைட் வந்துட்டு ஆடு ஓனாய் வந்து ஒரு இடத்துல, இல்ல மாடு புலியால ஒரு இடத்துல வச்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்குமா? காளையும் பாலசிங்கம் ஒருமித்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். காளைய என்ன பண்ணிருக்குங்க, ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருக்கும் பாலசிங்கம். ஆனா ஒருமித்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம் பாத்தீங்கன்னா, அந்த நினைவே பட்டணத்தார் ராஜா முதற்கொண்டு ஜனங்கள் மற்றும் மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்களா, உபவாசம் போட்டிருக்காங்களா. அதே போலதான் இங்க சொல்றார், எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல இவைகள் எல்லாம் மிருகங்கள் கூட திரும்பி வரும். அவங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கைய தேவன் ஏற்படுத்த போறார். எல்லாரும் மனம் திரும்பி வரும்போது மிருகங்கள் கூட திரும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களோட கூட ஒருமித்து இருக்க போது. எவ்விதமாக ஏதேன் தோட்டத்துல ஆதாமோடு கூட இருந்ததோ அந்த மிருகங்கள் எல்லாம் அதே போல எல்லாமே திரும்பி வருது அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் இப்பேற்பட்ட ஒரு தண்டனை அவங்க மேல கொடுத்திருக்கிறார்? மறுபடியும் அவங்க மனம் திரும்பி அவங்க வர்றாங்க, எல்லாரும் முழு மனுக்குள்ளும் வர்றாங்க. இது நமக்கு தெரியும், பாடத்துல படிச்சிருக்கிறோம். தேவன் ஏன் தீமையை அனுமதிச்சிருக்கிறார் என்கிற ஒரு பாடத்துல நம்ம படிச்சிருக்கோம். ஏன் அனுமதிச்சிருக்கிறார் தேவன் தீமையை? நம்ம வசனம் படிக்கலாம். யோபு 33 அதிகாரம் வசனம் 28 மற்றும் 29. யோபு 33 அதிகாரம் வசனம்.
என் ஆத்மா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை,
இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை
படுகுழிக்கு விளக்கி,
படுகுழிக்கு
விளக்குகிறதற்கு
விளக்கி
அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே,
ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தின் நாட்டில்
பிரகாசமாக,
அப்ப சத்திய வெளிச்சத்துக்குள்ளாக அவங்க எல்லாரையும் கொண்டு வர போறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இன்றைய நாட்கள் மனுஷனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தனா, அதே அதிகாரம் யோபு 33 அதிகாரம் 16 வசனத்துல இருந்த படிக்கலாம். இந்த விஷயம் மனுஷர்கள் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காகவே இப்பேற்பட்ட தீமையான அனுபவத்தை மனிதர்கள் மேல அவர் விட்டிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். படிக்கலாம் சார்.
அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார்.
தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும்
மனுஷனுடைய பெருமை அடங்கவும்,
மனுஷனுடைய பெருமை அடங்கவும், மனுஷனுடைய பெருமை அடங்கவும். இப்பேற்பட்ட தீமையான ஒரு அனுபவத்தை அவங்க மேல விட்டுருக்கிறார். இப்ப மனுஷருக்குள்ள போய் பார்க்கும்போது சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் கோட்டை போல கட்டி வச்சிருக்கிறாங்க பெருமை. அந்த பெருமை அடங்கிறதுக்காகவே முழு மனுக்குளத்தின் மேல ஒரு தீமையின் அனுபவத்தை அவங்க கற்றுக்கொண்டு அதை கற்று நன்மைக்கு அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுக்கார். கடைசியில நம்ம இந்த பாடத்தை முடிவுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். தேவன் மன இறுக்கமும் உருக்குமா இருக்கிறார். அருமையா அந்த வார்த்தையை கூட அவர் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசி அது கூட சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து அவங்க எல்லாரும் 40 நாளுக்கு அப்புறம் அவர் பார்க்கிறாரு. என்ன ஆச்சுங்க? நினைவே பட்டணம் அழிக்கப்படவே இல்லை இல்லைங்களா? சரி, இப்போ கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலையா? அப்ப கர்த்தர் மாற்றி சொல்லிடுவாரா? சரி, வசனம் படிக்கலாம். யோபு 33 அதிகாரம் 14 வசனம்.
தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே?
அப்ப ஒரு விசை சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண மாட்டாருங்களா? ஆனா அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் இப்ப என்ன செய்துட்டாங்க? நினைவே பட்டினத்தாருனா மனம் திரும்ப வந்துட்டாங்க. அவங்க எப்ப மனம் திரும்ப தேவன் என்ன பண்ண மாட்டார்? அவங்க வந்துட்டு சிக்ஷிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவங்க மேல அந்த தண்டனையை கொடுக்க மாட்டார் அப்படின்னு பாக்குறோம். ஆனா அருமையான ஒரு விஷயம் சொல்ற, அதுக்கடுத்து அந்த பட்டணம் பாபிலியோன் போயிட்டு என்ன பண்றாங்க? வந்துட்டு அவங்க அதை அந்த பட்டணத்தை கைப்பற்றி கொள்றதை பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த பட்டணம் 40 வருஷங்களுக்கு அப்புறம் வந்துட்டு வெளிச்சி அடைந்து நம்ம பாக்குறோம். ஆனா தீர்க்கதரிசனம் நிறைவேறது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தீர்க்க தரிசனத்துக்காக நாம் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும். அத சொல்ற ஆபக்க தீர்க்கதரிசி எழுதும் போது 2 அதிகாரம் 3 வசனத்துல சொல்றார். ஆபக்க தீர்க்கதரிசி புஸ்தகம் 2 அதிகாரம் வசனம் 3.
அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம்,
ஆபக்க தீர்க்கதரிசி புஸ்தகம் 2 அதிகாரம் வசனம் 3.
குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது.
குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது.
முடிவிலே அது விளங்கும்.
முடிவிலே அது விளங்கும்.
அது பொய் சொல்லாது.
அது பொய் சொல்லாது.
அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு.
அது பொய் சொல்லாது. அது தாமதித்திர மாதிரி தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு வந்துட்டு காத்துட்டு இருக்கணும்.
அது நிச்சயமாய் வரும்.
அது நிச்சயமாக வரும்.
அது தாமதிப்பதில்லை.
பாத்தீங்களா, கர்த்தர் சொன்ன நிச்சயமா நிறைவேறும். ஆனா கடைசியில் என்ன சொல்றாங்க? வந்துட்டு தாமதிப்பதில்லை. ஆனா நாம நினைச்சிருக்கிறோம் அது தாமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனா தேவன் என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ அந்த பிளான் படி ஏற்ற வேலைகள்ல அந்த காரியங்களை அதனதன் காரியங்களை நேர்த்தியாக தேவன் பிளான் பண்ணபடி அதை செய்துட்டு இருக்கிறார். அருமையான இந்த ஒரு பாடத்தை கூட நமக்கு இன்று தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றிகளை சொல்லிட்டு பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவருக்கும் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் கன்வென்ஷன் கமிட்டிக்கு கூட நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.
அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த இரண்டு பாடங்களுமே கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக, முதல் பாடமாக வானங்களை பற்றியும் இரண்டாவது பாடமாக மூன்று கலிலேயர்கள் அவர்கள் யார், ஒற்றுமைகள் என்ன என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் மூலமாக நாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். தேவன் ஒரு திட்டத்தை வைத்து சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம் நமக்கென்று ஒரு திட்டம் தீட்டி அந்த சத்தியத்தை பிறருக்கு அறிவித்து நாமும் கைக்கொண்டு இருப்பது தவறு என்பதை இந்த பாடத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொண்டோம். சத்திய தூது கொடுத்த சகோதரருக்கு கமிட்டியின் சார்பாக நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.